வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
சென்றல்
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். புரிந்தும் புரியாத மாதிரி உள்ள உறவுகளிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகி கொள்ள வேண்டும். எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புவார்கள், ஆனால் அவர்களை விட அல்ல. ஒரு நிசத்தை சந்திக்க பல நிழல்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. ஜெயிக்கும் வரையில் தன்னம்பிக்கை அவசியம், ஜெயித்த பிறகு தன்னடக்கம் அவசியம். பிறர் செய்வதில் எது உங்களுக்கு பிடிக்கவில்லையோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யாதீர். உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை நாளும் எழுதப்படுகிறது. அதனால் உறவை கண்டு மயங்காதீர், பிரிவை கண்டு வருந்தாதீர். இருக்கும் வரை நிஷத்தை நேசியுங்கள், இல்லாமல் போனால் நினைவுகளை நேசியுங்கள். நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதீர். சில தவறுகள் நாம் யார் என்பது சொல்லிவிடும், சில தவறுகள் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தரும். பணிந்து போவதால் கோழி என்று எண்ணிவிடாதீர். என்னுடைய பலத்தை காண்பிக்க நீங்கள் தகுதியானவன் இல்லை என்று அர்த்தம். பிரார்த்தனையை கோயிலுக்குள்ளே வையுங்கள், கருணையை கோயிலுக்கு வெளியே வையுங்கள். எதிரிகள் எதிரில் எதிரிகள் இல்லை என்ற கர்வம் கொண்ட வேளையில் காலடியிலே துரோகிகள் இருப்பதை உணராமல் விட்டு விடுகிறோம். முள்குத்தினால் கத்தும் நாம் டாக்டர் ஊசி போடும் போது மட்டும் தாங்கிக் கொள்வோம். வலி என்னவோ ஒன்றுதான், ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் வலிகளும் வேதனைகளும் தூசிதான். பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும், இரக்க நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும். நன்றி, வணக்கம்.
அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக கவிஞர் வைரமுத்துவின் ஒரு அருமையான கவிதையை பார்ப்போம். மனமே இழிந்தவர்களுக்கு கூட இன்னும் பணிவு காட்டு, சாக்கடையிலும் தாழ்ந்து படிந்தோடி வரும் தண்ணீர் போல் நாவே இன்னும் கொஞ்சம் மௌனம் கா. வாயில்லா சில்லறைகள் சத்தமிட்டாலும் வாய் திறந்தும் பேசாத சுருக்கு பை போல நெஞ்சே துயரத்திலும் நன்மை காண். மரணம் வரைக்கும் சென்ற விதை இன்னொரு ஜனனம் காண்பது போல் உயிரே இன்னும் கொஞ்சம் ஊறிவா. பொழுது சாய சாய நீளம் கொள்ளும் நிழல் போல எண்ணமே நிறைந்த போதும் நம்பிக்கை கொள். தட்டான் தட்டலில் உதிரும் தங்கமும் நகையாகும் என்று நம்புதல் போல் இளமையே இன்னும் கொஞ்சம் கோபம் கொள். நிலக்கரிக்குள் உயிர் ஊட்டி எந்திரம் தள்ளும் நெருப்பை போல் உடலே இன்னும் கொஞ்சம் உறுதி பெறு. தனினும் வலியது தாங்கி சுமக்கும் தண்டாளம் போல் ஞாபகமே பழமை மர. உயர பறக்க பறக்க மனிதன் கிழித்த கோடுகள் மறைவது போல் உணர்வே கலங்குதல் தவிர. கடமை செய்யும் போது கண்கலங்காத வெட்டியான் போல் அறிவே இன்னும் கொஞ்சம் அடக்கமாயிரு. எல்லாயிருந்தும் மௌனம் காக்கும் நூலகம் போல் மனமே இன்னும் கொஞ்சம் ஆசை அரு. பயணத்தின் இறுதி வரை கூடு துறந்து விடாத நத்தையைப் போல் தோளே இன்னும் கொஞ்சம் சிரமம் தாக்கு. ஊருக்கு நிழல் வழங்க தன் தலையில் வெயில் தாங்கும் பிரிச்சம் போல். இந்த கவிதையில் பல அருமையான கருத்துக்களை கவிஞர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. அடுத்ததாக சில பொன்மொழிகளை தொகுத்து அளிக்கின்றோம். எப்பொழுதும் எல்லோரிடமும் இனிமையாக பேச வேண்டும், ஒருவர் மனமும் நோக பேசக்கூடாது. தீய சிந்தனை, தீய சொற்கள், தீய நடைகள் இவற்றை அறவே விலக்கி நற்சிந்தனை, நல்ல இனிய உண்மை உரைகள், நல்ல நடைகள் ஆகியவைகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் தெரிந்தவர்களுக்கும் ஏதும் தெரியாதவர்களுக்கும் உலகில் இல்லை. பணிவு மனிதனுடைய வாழ்வை உயர்த்தும். கடன்கட்டு பால் அன்னம் உண்பதை பார்க்கிலும் கடன்படாமல் உப்பில்லா கஞ்சி உண்பது நல்லது. மரணம் அப்போது எந்த இடத்தில் வரும் என்பதை எவராலும் அறிந்து கொள்ள இயலாது. அதனால் நல்ல அறங்களை செய்து தவமும் தியானமும் புரிந்து செல்லும் கதிக்கு நலம் தேட வேண்டும். அடுத்ததாக குன்றக்குடி அடிகளார் எழுதிய அருமையான பொன்மொழிகளை கேளுங்கள். மனக்குறை இல்லாதவன் யார்? பாலுக்கு சர்க்கரை போதாதென்பார் பணக்காரன். பழைய சோற்றுக்கு உப்பில்லையே என்று அழுவான் ஏழை. முழுகுத்தி வேதனைப்படும் காலுக்கு செருப்பில்லையே என்று வருந்துவான் பாவரன். தூங்க பஞ்சனை இல்லையே என்று நொந்து கொள்வான் சுகவாசி. ஆகவே மனக்குறை எல்லோருக்கும் சமமாக உள்ளது. ஒவ்வொருவருடைய குறைக்கும் அவரவருடைய மனமே காரணமாக இருக்கின்றது. மனக்குரங்கு, குரங்கை போன்றதுதான் மனம். தனியாக இருக்கும் போது சஞ்சலத்துடன் தாவி குதிக்கின்றது, அட்டகாசம் செய்கின்றது. ஒரு வேலையும் இல்லாத சமயத்தில் பயங்கர பூதமாக மாறுகின்றது. அது வேலை எதுவும் இல்லாத போது தீய எண்ணங்களை தோற்றுவிக்கின்றது. அஞ்சாதே அஞ்ச செய்யாதே. பிறரை கண்டு அஞ்சி நடுங்குபவன் பூளை, பிறர் கண்டு அஞ்சி நடங்கும்படியாக நடந்து கொள்பவன் மிருகத்தனமானவன். அஞ்சதும் இழிவு, பிறர் அஞ்சத்தக்க நிலையில் வாழ்தலும் இழிவு. இறுதியாக அருளுடையவன் என்ற அத்தியாயத்தில் ஒரு குரலை கேளுங்கள். குரல் 241. அருட்செல்வம் உலகத்தும் செல்வம், பொருட்செல்வம் ஊரியர் கண்ணும் உலர். அருள் என்னும் செல்வமே செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் கெட்டவர்கள் கையிலும் குவிந்திருக்கின்றது. அந்த குரலை மட்டும் பார்ப்போம். அருட்செல்வம் செல்வத்து செல்வம், பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் உலர். நேர்களே, இவ்வளவு நேரமும் சில பொன்மொழிகளையும் குரல் விளக்கத்தையும் கவிதையையும் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம்.
சொர்க்கத்தின் வாசப்படி எண்ண கனவுகளில், சொர்க்கத்தின் வாசப்படி எண்ண கனவுகளில், பெண்ணல்ல நீ எனக்கு மண்ண களஞ்சியமே.
சொர்க்கத்தின் வாசப்படி
சொர்க்கத்தின் வாசப்படி என்ன கனவுகளில் வாசற்படி என்ன கனவுகளில் வாசற்படி என்ன கனவுகளில்
பாட்டொன்று கேட்போம்.
வணக்கம். பாட்டொன்று கேட்போம். இன்றைய தெரிவு, சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ. படம் என் சுவாச காற்றே. ஆடியவர் எம் ஜி ஸ்ரீகுமார். இசை ஏ ஆர் ரஹ்மான். வரிகள் வைரமுத்து. 1991 வெளிவந்த இந்த பாடலை மறந்திருப்போம். மீண்டும் ஒரு முறை இப்பாடலை கேட்கும் போது, அட, இப்படி ஒரு பாடலை நாம் கடந்து வந்திருக்கின்றோமே. இனிமையான இசையும் அழகிய வரிகளும் எப்படி நாம் எண்ணங்களில் இருந்து விலகி நின்றது என்ற கேள்வி தானாகவே தோன்றும். இதற்கு ஒரே காரணம், நாம் கடந்து வந்த வாழ்வியல் பாதைதான். தமிழர் பிரதேசங்களில் நடைபெற்ற யுத்தங்கள், அது பற்றிய செய்திகளிலும் நாட்டம் கொண்டிருந்த காலம் அது. ஆனாலும் இந்த பாடலின் தெரிவுக்கான தேடலின் போது தற்செயலாக அகப்பட்டு உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் என்னை தூண்டியது இதன் வரிகள். கவிஞர் வைரமுத்துவின் வரிகள் வைரமானவைதான். அது உங்களுக்கும் பிடிக்கும். தொகையரா, சரணம், பல்லவி என்று பாடல் ஒரு 5 நிமிடத்திற்கு மேலாக நீள்கிறது. ஒரு காதல் கொண்ட இளைஞன் காதலியையும் மழையையும் ஒன்றாக பார்ப்பதுதான் இந்த பாடல். சாதாரணமான உவமான உவமேயங்கள் தான். ஆனாலும் உவமானங்கள் மிக நீண்டவை. இசையை மறந்துவிட்டு அந்த வரிகளை வெறுமனே வாசித்தால் கவிஞரின் கற்பனையின் அபாரம் வெளித்தெரியும். பாடலில் சில பகுதிகளை வரிகளாகவே உங்களுக்கு இங்கு படித்து காட்டுகின்றேன். சக்கர வாகமோ மழையை அருந்துமா? நான் சக்கரவாக பறவையானேனோ? மழையின் தாரைகள் ஈர விழுதுகள் விழுது பிடித்து விண்ணில் சேர்வேனோ? மழை நீரை மட்டும் அருந்தி உயிர் வாழும் இலக்கிய பறவை சக்கரவாக பறவை. அவன் சக்கரவாக பறவையாம், அவள் மழையாம். இன்னுமொரு பகுதி, சிறு பூவினில் விழுந்தால் ஒரு தேன் துளியாய் வருவாய், சிறு சிப்பியில் விழுந்தால் ஒரு முத்தனவே மலர்வாய், பயிர் வேரினில் விழுந்தால் நவதானியமாய் விளைவாய், என் கண் விழிக்குள் விழுந்ததனால் கவிதையாக மலர்ந்தாய். எல்லாமே ரசனைக்குரிய வரிகள். இசையோடு சேர்த்து இன்சுவை பெறுங்கள். விடைபெறும் நான் சுகி பாலச்சந்திரன்.
சக்கரவாத பறவையாவேது அழைந்தாரைகள் வயிறு வீழ்துகள் எடுத்து விண்ணில் சேர்வேது சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ மின்னல் ஒளியில் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனோ சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ மின்னல் ஒளியில் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனோ
வெற்றிலை பாக்கில் யாராவது அச்சாரம் வைத்திருப்பார்கள் அதை எடுத்து கண்களில் ஒட்டிக்கொண்டு எவன் வைத்தானோ அவன் இன்றைக்கு என் கணவன் என்று சொல்லிவிட்டு இரவு நீ வீட்டுக்கு வரலாம் என்று சொல்லிவிட்டு போவாள். விலை மகள் வாழ்க்கையை வாழ்கிறாள். ஆனால் அதற்கு ஒரு தர்மம் வைத்திருக்கிறாள். ஒரு நாள் கதவை திறக்கிறாள். ஒரு வயதான கிழவர் பணத்தை கொண்டு வந்து வைக்கிறார். வெற்றிலை பாக்கோடு வைக்கிறார். நீங்கள் என்னை கணவராக வரித்துக் கொண்டு விட்டேன், இரவு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே திரும்புகிறாள். அவர் போன அடுத்த வினாடி அந்த ஊர் மன்னன் வருகிறார். அவன் சொல்லுகிறான், பெண்ணே உன் மீது கொண்ட அளவற்ற காதலால் வந்திருக்கிறேன். பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் உன்னை எப்படியாவது நான் அடைய வேண்டும், நீ என்னை ஏற்றுக்கொள். அவள் சொன்னாள், என் தர்மத்திலிருந்து விலக முடியாது. அவர் பணம் கொடுத்திருக்கிறார், நான் இந்த கணவராக வரித்து விட்டேன். இன்று உங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் தொழில் தர்மத்திலிருந்து விலக முடியாது. தயவு செய்து விலகி போய்விடுங்கள். அரசன் சொல்லுகிறார், உன்னை கொன்று விடுவேன். நீ வேண்டிய பொருட்கள் தருகிறேன், கோடி கோடியாக தருகிறேன், நீ என்னோடு இருக்க வேண்டும். அவள் சொன்னார், உன் பொருள் எனக்கு முக்கியம் அல்ல, என் தர்மத்திலிருந்து விலக முடியாது. நீ என்னை கொல்லுவதானால் கொன்று கொள்ளலாம், அதன் பாவம் உனக்குத்தான் சேருமே ஒழிய எனக்கு என்ன நஷ்டமும் இல்லை. கொல்லுவதானால் கொன்று கொள்ளலாம். அரசன் ஒரு வினாடி யோசித்து விட்டு சீபோ என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார். இரவு அந்த கிழவர் வருகிறார். இரவெல்லாம் பாந்தி எடுக்கிறார். அசிங்கமாக அந்த மலஜலம் கழிகிறது. அருவறுப்பான காரியங்களை செய்கிறார். ஒருபோதும் அவளை அவர் துக்கவே இல்லை. இந்த பெண்மணி கணவன் என்று வரித்ததால் அவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் முறையாக செய்து அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் முகம் கோணாமல் செய்து கொண்டிருக்கிறாள். கதை எப்படி போகிறது தெரியுமா? கிழவராக வந்தவர் சிவபெருமான். இதெல்லாம் துன்புறுத்துகிறார். இந்த பெண் முகமே சுழிக்காமல் எல்லா பணிவிடைகளையும் செய்து முடித்தாள். பொழுது விடிய போகிற போது கிழவர் கேட்கிறார், பெண்ணே நீ மன்னரோடு இருக்க வேண்டிய இன்பத்தை நான் கெடுத்து விட்டு உன்னோடு இங்கே இருந்து இந்த துன்பம் கொடுத்தேனே, உனக்கு கோபம் வரவில்லையா? நான் மலஜலம் எல்லாம் கழித்தேனே, உனக்கு வருத்தம் வரவில்லையா? அவள் பதில் என்ன தெரியுமா? கணவருக்கு பணிவிடை செய்வதில் மன வருத்தம் வருமா? கணவனுக்கு பணிவிடை செய்வதில் மன வருத்தம் வருமா? எனக்கு எந்த வருத்தமும் இல்லையே. பிறகு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அவள் நடுக்குகிறாள். அவள் பெயர் தும்பை என்று வருகிறது அந்த காவியத்திலே. தும்பை அவளுடைய பெயர். சிவபெருமான் கேட்கிறார், பெண்ணே நீ இவ்வளவு தர்மத்தோடு நடந்து கொண்டாய், இந்த தொழில் நீசமானது என்றாலும் அதில் ஒரு தர்மத்தை காப்பாற்றினாய், உனக்கு நான் ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும். என்ன வரம் வேண்டுமோ கேள், தருகிறேன் வரம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சத்தம் போ